மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 45 முதல் 50 வசனங்கள் முடிய. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடல் காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ, பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்.
ஒருவேளை இந்த உலகம் 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இருந்துச்சுன்னா இந்த உலகம் ஒரு காரியத்தை ஞாபகம் அப்பவும் வச்சுக்கோம். 10,000 வருஷத்துக்கு அப்புறம்னா என்னத்தை நம்ம சொல்ல முடியும்? இப்போ இருக்கிற யாராவது அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையோ அவங்களுடைய மரணத்தை ஞாபகம் வச்சுக்குமா? இல்லை இப்போ இருக்கிற யாராவது ஃபிலிம் ஸ்டார்ஸ் அவங்களுடைய மரணத்தை ஞாபகம் வச்சுக்குமா? இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் 1,000 வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்குமா? இல்லை யார், இல்லை உங்களுடைய மரணம் என்னுடைய மரணத்தை பற்றி ஞாபகம் வச்சுக்குமா? நிச்சயமாக சொல்ல முடியாதெல்லாம் மறந்து போவாங்க இல்லைங்களா. ஏன், 1,000 வருஷம் எதுக்கு, 100 வருஷமே போதும். ஆனால் 10,000 வருஷம் ஆனாலும் ஒரு மரணத்தை உலகம் மறக்கவே முடியாது, மறக்கவும் மறக்காது. ஏன், இந்த உலகம் மாத்திரம் இல்லை, ஆண்டாண்டு கடந்தாலும் அகில அகிலெல்லாம் கடந்தாலும் நித்திய நித்தியமாக பரலோகம் என்றென்றும் இந்த மரணத்தை ஞாபகப்படுத்தும்படிக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து பரலோகத்தில் என்றென்றும் துதித்து அந்த மரணத்தை நினச்சி தான் புகழப்போகுது. ஒரு மரணம், அதிசயமான மரணம், அந்த மரணத்தின் அடையாளங்களாக அவர் கையிலையும் காலிலையும் ஆணி அடிக்கப்பட்ட காயங்களுடைய ஆணி காயங்களை பார்த்து புகழ்றத ரெவலேஷன் 5:5 பார்க்குறோம். அந்த பிரம்மாண்டமான மறக்க முடியாத, ஆண்டாண்டு நித்தியமே கடந்தாலும் மறக்க முடியாத ஒரு மரணத்துக்கு இன்று நாம் இந்த மத்தேயு பகுதியில் வருகிறோம். இதுதான் சுவிசேஷத்தின் மையமே. இயேசுடைய வாழ்க்கை 33 வருஷம் இருந்தாலும் அவர் வாழ்ந்த 30 வருஷத்தை ஒரு அதிகாரமோ இல்லை ஒரு வசனமோ சொல்லி சுவிசேஷம் உங்க விட்டுற மாதிரி, அவருடைய கடைசி வாழ்ந்த கடைசி வாரம் 50% எல்லா சுவிசேஷத்திலையும் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய பாடுகளும் அவருடைய மரணம் தான் சுவிசேஷமே. நாம் கெத்செமனே அகோரத்தை பார்த்து விசாரணைகளை கடந்து கொல்கத்தாவுக்கு அவர் இழுத்து வரப்பட்டு பார்த்து இப்போ 9 சிலுவையில் அறையப்பட்டார். காலையில் 9:00 to 12:00 வரைக்கும் மனிதர்கள் செய்த கொடுமைகளை நாம் பார்த்தோம், மனிதர்களுடைய பரியாசத்தை. இது வரைக்கும் இயேசுக்கு நடந்தது எந்த ஒரு மூவியோ ஒரு பேஷன் ஆஃப் கிரைஸ்டோ ஒரு அளவுக்கு எடுத்து காட்டலாம். ஆனால் இயேசுக்கு 12:00 to 3:00 வரைக்கும் நடந்தது எந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டும் காட்டவே முடியாது. நாம் பார்க்குறோம் உலகம் முழுவதுமாக ஒரு இருள் வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத மர்மத்தில் ஒரு அவருடைய உச்சக்கட்ட பாடு அவர் அனுபவித்தார். அந்த 3 இருள் முடிந்த பிறகு அவருடைய ஆத்துமாவில் உணர்ந்த அந்த வியாகுலத்தின் வெளிப்பாடாக உலக பாவத்தை எவ்வளோ அளவுக்கு அவர் சுமந்திருக்கிறார்னா அவர் கதறி அந்த கைவிடுதலின் கதறலை நாம் கேட்டோம். என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். இந்த வார்த்தைகள் நரகத்தில் ஊழ விட்டுக்கிட்டு நரகத்தில் வியாகுலப்பட்டு புலம்பிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிற எல்லா மக்களுடைய கூக்குரலும் ஒன்றா சேர்த்தாலும் அவங்களுடைய வியாகுலத்தை வேதனையை கதறலை ஒன்றா சேர்த்தாலும் அதை விட வேதனையான ஒரு வேதனை. ஏன்னா நரகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை நித்தியமாக அனுபவிக்க போகிறாங்க, அதை முடிக்கவே முடியாது. ஆனால் இவர் கதறி அழுதது நரகத்தின் வியாகுல வேதனையெல்லாம் வெறும் அனுபவித்தது மாத்திரம் இல்லை, அனுபவித்து தீர்த்த வேதனை அது. அந்த கதறல், அந்த சத்தம், நமக்கு என்ன சொல்லுது? மெய்யாகவே இயேசு நம் இடத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு சார்பாக மெய்யாகவே லிட்ரலா சப்ஸ்டிடியூட் ஆகி கடவுள் மெய்யாகவே அவரை கைவிட்டு நரக வேதனை அவர் கொடுத்தார் என்பதை நமக்கு இந்த சத்தம் காட்டுது. அவர் உடம்புல அவர் மெய்யாகவே அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆழமாக நம்ம மனசில் ஒன்று பதியணும்னா இது பதியணும். இது ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா நீதிமானாக்குறதில் சப்ஸ்டிடியூஷன், அந்த ஆசை, பிள்ளை மகவேற்பு, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அனாவசியமாக பேச மாட்டோம், உணர்த்துதல் இல்லாமல் பேச மாட்டோம். எவ்வளோ விலை கொடுத்ததெல்லாம் நமக்கு வாங்கப்பட்டதுன்ற உணர்வு நமக்கு இருக்கும். அது ஒரு வார்த்தையை சொல்லும் போது நம்ம கண் கலங்கும். ஏன்னா இவ்வளோ இந்த பாடு அவர் பட வேண்டியதாக இருந்துச்சு நம்மளை மீட் பண்ணோம் என்பதற்காக. மறக்கக்கூடாது. இது நம்ம உள்ளத்தை உலுக்கி பாவத்தை வெறுக்கவும் இயேசுவை அதிகமாக நேசிக்க வைக்கணும். இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் 47-50. 46 போன வாரம் பார்த்தோம், இப்போ 47-50 மூணு வசனங்களை மூணு தலைப்பில் புரிஞ்சிக்க பார்ப்போம். இந்த கைவிடுதலின் அழுகைக்கு, இந்த கைவிடுதலின் சத்தத்திற்கு அங்கே சுற்றி இருந்த மனிதர்களுடைய ஒரு ரியாக்ஷனை பார்க்குறோம். அவங்க அதுக்கு என்ன விதத்தில் பதில் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். முதலாவது, ரெண்டாவது ஒரு வெற்றியின் கோஷத்தை நாம் கேட்க போகிறோம். மூணாவது ஆவியை அவர் விடுகிறத பார்க்க போகிறோம். இந்த மூணு பார்ப்போம். முதலாவது, இந்த மாதிரி ஒரு கைவிடுதலின் சத்தத்தை கேட்ட அங்கே இருந்த மனிதர்கள் என்ன மாதிரி பதில் கொடுத்தாங்க? ரெண்டு விதமான பதில் பார்க்குறோம். ஒன்று வாய்மொழி, இல்லை அவங்க சொல்கிறாங்க வேர்பலாக. இன்னொன்று ஒரு செயலை அவங்க செய்கிறத பார்க்குறோம். ரெண்டு பதிலை பார்க்குறேன். என்ன முதல் வாய்மொழி என்ன? 47 பார்த்தீங்கன்னா, அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது, எதை கேட்ட பொழுது? ஏலி ஏலி லாமா சபக்தனி என்றதை கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். இதுதான் அவங்களுடைய வாய்மொழி பதில். இருள் 9 மணி, அதாவது 3 மணி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ அந்த சூரியன் வந்தாச்சு, இருள்லாம் போயிருச்சு. சூரியன் வந்த பிறகு அங்கே இருந்த ஜனங்க யார் இதை சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயு என்ன போட்டிருக்கிறாரு, சில வேணோனே மத்தேயு அந்த பேரை மறைச்சிருக்கலாம். ஏன் மறைச்சிருப்பாருன்னு நான் போக போக சொல்கிறேன். அவங்களுடைய பதில் பாருங்கள். ஆனால் நிச்சயமாக இது ஒரு ரோமர் சோல்ஜராக இருந்திருக்க முடியாது. ஏன்னா ரோமர் சோல்ஜர் வந்து அங்கே இயேசு வந்து அரேமிக் பாஷையில் பேசினார், எப்ரேயர் பாஷையில் பேசினதால அவங்களுக்கு புரியாது. இன்னொன்று, எலியாவை பற்றி ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு என்ன தெரியும் இல்லைங்களா? அதனால ஒரு யூதனா முக்கியமாக அங்கே இருந்த மத தலைவர்களில் சில பேர் தான் இருந்திருக்கணும். அவங்களுடைய பதிலை பார்க்குறோம். அவங்க எலியா எப்பவும் இவன் எலியாவை கூப்பிடுகிறான்றாங்க. அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னன்னா, மேசியா டைமில் எலியாவும் ஒரு முன்னோடியாக வருவார் அப்படின்னு. எலியா மறிக்காமல் பரலோகத்துக்கு போயிட்டார் இல்லையா, அவர் திருப்பியும் வருவார்னு மல்கியா வசனத்தை லிட்ரலாக எடுத்துக்கிட்டு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சீசர்களுக்கே அந்த எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் மறுரூப மலையில் 17 மத்தேயுல எலியாவையும் மோசையும் பார்த்துட்டு கீழே வரும்போது அவங்க கேட்டாங்க, எலியா வருவாருன்னு சொல்கிறாங்களே இந்த வேத பாருங்கள்ங்க என்னன்னு. இயேசு சொன்னார், எலியா வந்தாயிற்று. அது வந்து யோவான்ஸ்தானா தான் எலியாவின் ஆவியில் வந்தார், என்னுடைய முன்னோடியாக வந்தார்ன்ற விளக்கத்தை கொடுத்தாங்க. ஆனால் இவங்களுக்கு இருந்துச்சு அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். இந்த குரூப் 3 மணி நேரம் என்ன பண்ணாங்க? இந்த அபூர்வ இருள் அந்தகாரம் 3 மணி நேரம் அவங்க வாயெல்லாம் அடைச்சி போய் என்ன நடக்குதுன்னு அமைதலாக இருந்த மக்கள், அதிர்ந்து போன மக்கள், பயத்தில் இந்த ஆபத்து கொஞ்சம் கடந்து மீண்டுமாக வெளிச்சம் வந்த பிறகு, மீண்டுமாக நார்மல் இயற்கை திரும்பும் போது அவங்க வந்து முன்வந்து அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த பரியாச ஆவியை தொடர்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்குறோம். இருள் முடிஞ்சு போன பிறகு எங்கே அவங்க கேலி செய்கிறத விட்டுட்டாங்களோ அதனோட தொடர்ச்சியை செய்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த கேலியை பாருங்கள். 42 இவன் மற்றவர்களை ரட்சித்தான், அவனை ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. 43 இவன் கடவுளை நம்பினான், கடவுள் இவனை ரட்சிக்கட்டும், கடவுள் ரட்சிக்கலை. இப்போ 3 மணி நேரம் இருளில் அதிர்ந்து போய் அசைக்க முடியாமல் நின்று போன மக்கள் அந்த இருள் போய் கொஞ்சம் முடிஞ்சு வெளிச்சம் வந்த உடனே அவங்க கேலியை மீண்டுமாக ஆரம்பித்து, இவன் தன்னை ரட்சித்துக்கல, கடவுள் இவனை ரட்சித்துக்கல, ஒருவேளை இப்போ எலியா வராரா பார்க்கலாம், எலியாவை கூப்பிட்றாங்க அப்படின்னு அவங்க கேலி செய்கிறாங்க. எவ்வளோ கொடுமை, எவ்வளோ பயங்கரம்னா, அவர் சொன்ன அந்த கைவிடுதலின் வியாகுல வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி அவர் திருப்பி கேலி பண்ணுறாங்க. ஞாபகம் இருக்குதா, ஏலி ஏலி லாமா சபக்தனி? யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு ஏலின்னா ஏலின்னா நல்லா தெரியும், ஏலி ஏலி லாமா சபக்தனின்னு அது அந்த வார்த்தை பாஷை நல்லா தெரியும், ஏன்னா அரேமிக் பாஷை பேசுகிறவங்க. பாஷை மாத்திரம் இல்லை, அந்த சந்தர்ப்பம் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. இது சங்கீதம் 22வது சங்கீதம் அவங்க நல்லா தெரியும், அந்த சங்கீதத்தை அவர் கோட் பண்ணுறாருன்னு தெரியும், அதுதான் முதல் வசனமே அதை சொல்லுவாங்க, அதை கோட் பண்ணுறாருன்னு தெரியும். இவங்க அதை ஒருவேளை யோசித்து அது சங்கீதத்தில் வருகிறது என்னான்னு பார்த்துருந்தா அதை தானே அவங்க கண் முன்னாடி நிறைவேறதுன்னு நல்லா பார்த்துருக்கலாம். இதை ஜனங்க எங்கே நினச்சிட போகிறாங்க, இதை ஜனங்க வசனம் நிறைவேறுறது எங்கே பார்த்துட போகிறாங்கன்றது இவங்களுக்கு நல்லா ஏலி ஏலின்னு தெரியும். பாஷை பிரச்சனை இல்லை, பாஷை நல்லா தெரியும். இது சந்தர்ப்பம் பிரச்சனை இல்லை, ஏன்னா சங்கீதம் 22 தான் சொல்கிறாருன்னு நல்லா தெரியும். அது மாத்திரம் இல்லை, இவங்க ஒரு வேளை சரியாக கேட்காம போனாங்களா, சவுண்டு ப்ராப்ளமா இல்லையே, அவர் எப்படி சொன்னார், மிகுந்த சத்தம், மெகா சத்தத்தோடு சொன்னாராச்சே, உரலாம் கேட்குற மாதிரி, சுத்தியெல்லாம் கேட்குற மாதிரி சொன்னாரு. ஆனால் அதிசயத்தில் அதிசயம், அது மாத்திரம் இல்லை, இந்த யூதர்களுக்கு இருள் வந்ததுனாவே என்னான்னு அவங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு எல்லாமே இருள், தேவனுடைய நியாய தீர்ப்பு, அது வருகிற அடையாளங்கள் தெரிஞ்சாலும், இதெல்லாம் தெரிஞ்சோம், இது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளும்படிக்கு ஏன் இவங்க என்ன வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க, இயேசுவை ராவோடு ராவா அடித்து சிலுவையில் அரைஞ்சு மக்களுக்கு ஒரு மேசியான்ற நம்பிக்கையை முற்றிலுமாக பூமியில் புதைச்சிடணும், யாருமே இவர் மோசியான் இன்னுமே பேசவே கூடாதுன்ற பணியில் ஈடுபட்டு அவர் கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு இந்த இருள் வருகிறது. அவர் கேலி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் நடுவில் வருது, வந்து முடிஞ்ச பிறகு இவர் சங்கீதம் 22 எடுத்து பேசுகிறாரோ அந்த சங்கீதம் முழுவதுமாக இவருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு வருது, இருள் வருது, இது வருது. இதை யாராவது எடுத்து அவங்களுக்கு உணர்த்துதல் வரப்போது ஒருவேளை ஒரு மேசியான நம்பிட போகிறாங்க, இது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளும்படிக்கு மீண்டுமாக அவங்களுடைய கிண்டல் கேலியை இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு சிரித்து இதெல்லாம் ஒதுக்கி தள்ளுற வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்வது, கற்பனை பண்ணி பாருங்க, இயேசுவை பற்றி அவங்களுக்கு ரொம்ப பயம், அவர் செய்த அற்புதங்கள், உயிரோடு எழுப்புனது, கடல் அதட்டினதெல்லாம் தெரியும், இதெல்லாம் இருந்து அவருடைய அவர் பேரை கெடுக்கணும், அவர் நம்பக்கூடாதுன்ற பணியில் இந்த கேலி, அந்த அற்புத இருள் வந்தவுடனே வாயடைச்சு போயிருக்கிற மக்கள் என்னதான் பண்ணுறதுன்னு மிரண்டுகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உடனே அந்த சூரியன் திருப்பி வந்த பிறகு இந்த நிகழ்ச்சிகள், அவர் வாயில் வர வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு யாருக்காவது சங்கீதம் ஞாபகம் வந்துடப்போது 22 அந்த ஏலி ஏலியை புரட்டி, அவர் ஏலி ஏலின்னு சொல்லலாம்னு நினைக்காதீங்க, சங்கீதம் 22 இல்லை, பைத்தியம் பிடிச்சி போய் எலியாவை கூப்பிடுறாரு, கடவுள் அவரை காப்பாற்றலை, அவரை அவர் காப்பாற்றிக்கல, இப்போ எலியாவை கூப்பிடுறாருன்னு அவங்களுடைய படியாசத்தை தொடர்கிறார்கள். என்ன நான் சொல்வது, இந்த கடினப்பட்ட தலைவர்கள் இருதயங்களை, அதுவும் தேவன் அந்த வியாகுலத்தில் நரக வேதனை அனுபவித்து சொன்ன வார்த்தைகளை வாங்கி புரட்டி அதை வைத்து மீண்டுமாக அவரை கேலி செய்கிறான். இந்த பைத்தியம் பிடிச்ச ஆள் இது இப்போது ஆண்டவர் காப்பாற்றலை, அவங்க காப்பாற்றலை, இப்போ எலியாக காப்பாற்றுவார், எல்லாம் சிரிக்கிற மாதிரி, அந்த இருளை மறக்கிற மாதிரி, சங்கீதம் அவர் சொன்னதே அடையாளம் இல்லாதபடிக்கு செய்கிற வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. யாருமே பயந்துட போகிறாங்க, குற்றம் வந்துடப்போகுது, இதையெல்லாம் அவர்கள் இவர் எந்த விதத்துலேயும் மேசியா இல்லைன்ற ஒரு கேள்வி குத்தலாக மாற்றும்படிக்கு பணியில் முழு தேசத்தையும் அவங்க தசை திருப்பில் பணியில் இருக்கிறாங்க. என்ன செய்யறது, சில நேரங்களில் மனுஷனாக பிறந்ததுக்கு வெக்கப்படணும்னா இந்த நேரத்தில் தான் வெக்கப்படணும், இவங்க ஜாதியில் நானும் ஒருத்தனும் பிறந்திருக்கிறோமே அப்படின்னு. என்ன கொடுமை, மனித இருதயத்தின் அகோரம், சிலுவை காட்சி, இயேசுவனுடைய மகிமையை ஒரு பக்கம் பார்க்கும்போது மனுஷனுடைய அகோர இருதயத்தை காட்டுது பாருங்கள், அம்மாடி வெறுத்து போகிற அளவுக்கு இப்படி தான் இருந்தா மனுஷக்குள்ள. ஓகே, வாய்மொழியின் ரியாக்ஷன், அவங்க கேலி பண்ணுறத நாம் பார்க்குறோம். இந்த இருளை பார்த்து, இந்த கைவிடுதலின் கதறலை பார்த்து அடுத்ததாக அவங்களுடைய செயலை பார்க்கிறோம். செயல் ரியாக்ஷன் என்ன நடக்குது? 48 வசனத்தில் உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து, கரெக்டா, கடற்காலானை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். 49 வசனத்தில் குடிக்க விடுவாங்களா? இல்லை. மற்றவர்கள், பொறு, எலியா இவனை ரட்சிப்பார், ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். அதை கூட அவனுங்க உடல அந்த தலைவர்கள். இது ஒருவேளை ஒரு ரோமர் ஸ்போர்ட்ஸ் சேவகனாக இருக்கலாம், உண்மையாக பயந்துருக்கலாம். இந்த இருளை பார்த்து பார்த்துட்டு ஏதோ செயலானவன் போகும்போது இவன் ஏன் போனான், இதை ஏன் போய் செய்ய போகிறான், இவங்க ஏன் இதை தடை பண்ணுறாங்க, தடை பண்ணால் இவன் போகாமல் இருந்தானா, அதெல்லாம் எங்கே நமக்கு தெரியும், மத்தேயும் நமக்கு சொல்லலை. இதை இதனோட இதே சந்தர்ப்பத்தை வளர்க்குற யோவானை நாம் பார்த்தோம்னா நமக்கு தெளிவு கிடைக்கும். யோவான் 19 பாருங்களேன்.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
பாருங்களேன், இதனோட தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். மத்தேயு அதை ஸ்கிப் பண்ணியிருக்காரு, ஆனால் யோவானில் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எல்லாம் முடிந்தது, அவர் அனுபவிக்கக்கூடிய மிக கொடுமையான வேதனையை அனுபவித்து முடிச்சிட்டார் என்பதை அறிந்து இப்போ சூரியன் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. அவருடைய அந்த கைவிடுதலின் உணர்வு, அவருடைய ஆத்மாவை நசுக்கிக்கிட்டு இல்லாத சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் இவரை கேலி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் மெதுவாக அவர் வாயிலிருந்து என்ன வருது, இவங்களுடைய கேலிக்கு அவர் பதிலாக தாகமாக இருக்கிறேன் சொல்ல முடியாமல் அவர் சொல்லுகிறார். அங்கே வந்து ஒரு பானையில் ஒரு திராட்சை ரசமும் அந்த காடியும் கலந்த ஒரு இது இருக்குது. ஆனால் இது வந்து அந்த சிலுவையில் அறையப்படுறவங்களுக்கு ஒரு வலி நிவாரணத்துக்கு கொடுக்குற மருந்து கிடையாது. இது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி, கசப்பான ஒரு ஜூஸ். அது ரொம்ப தண்ணி இருக்கும், அதில் கொஞ்சம் வைன் கலந்துருப்பாங்க, ஒரு ரெஃப்ரெஷிங்காக கசப்பாக இருக்கும். நமக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம லெமன் ஜூஸ் இல்லைங்களா, லெமன் ஜூஸ் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் வெயிலில் கொளுத்துற நேரத்தில் போய் அந்த கசப்பே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது, ஒரு ரெஃப்ரெஷிங் ஏற்படுத்துது இல்லைங்களா. அந்த லெமன் ஜூஸை குடித்தா அந்த மாதிரி இவங்க ஒரு கலந்து அங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் அவங்களுடைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். அங்கே இருக்கிற உழைக்கிறவங்களுக்கு இது இங்கே மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் ரூத் 2 பார்க்கலாம். இது வந்து அவங்க வச்சுக்குவாங்க அந்த காலத்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி. வெயிலில் அவங்க காற்று அந்த சிலுவையில் இருக்கணும் இல்லையா, நிழலும் இல்லை, அந்த வெயிலில் அவங்களுக்கு ஒரு குடிப்பானை மாதிரி அவங்க வச்சுருக்காங்க, தாகத்தை தணிக்கும் அந்த பானையை அங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த சோல்ஜர் ஒருத்தன் அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஒருவேளை அவன் இருளில் பாதிக்கப்பட்டு அவருக்கு ஏதோ செய்யலோன்னு சொல்லி அந்த பானையில் ஒரு ஸ்பாஞ்சை தோய்த்து அந்த ஈசோப்பு என்னென்னோ தமிழில் வருது, ஆனால் ஈசோப்பு தண்டு ஒரு குச்சி இருக்கும், அதில் வந்து அந்த முனையில் அது 18 இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளெலாம் பார்க்கலாம். ஒரு பர்பிள் கலரு நீட்டாக இருக்கிற ஒரு செடி அது, புஷ்ஷாக இருக்கும். அது மேலே ஒரு 18 இருக்கும். அது மேலே ஸ்பாஞ்சை வச்சு அவருக்கு நீட்டுறான் சிலுவையில். நீட்டும் போது இயேசு 30 வசனத்தில் இயேசு காடியை வாங்கின பின்பு, நமக்கு என்ன கேள்வி, இது ஏன் கேட்குறார், ஒரு தாகமாக இருக்கிறேன்னு கேட்ட உடனே அவங்க கொடுக்குறாங்க, ஸ்பாஞ்சில் ஓடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே அதை உறிஞ்சி அவர் குடிக்கிறார். இது ஏன் குடிக்கிறாரு? அந்த வசனமே 18:28 நமக்கு சொல்லுது, அந்த பின்பு எல்லாம் முடிந்ததென்று என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். ஏன் வேத வாக்கியம் சொல்லுது, சங்கீதம் 22 பல இடங்களில் சொல்லுது, அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அதை நிறைவேற்றும்படிக்கு அவர் இதை சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அது வசனம் நிறைவேற்றணுன்றதுக்காக சொன்னது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு ரிலீஃப், இந்த ஒரு புத்துணர்ச்சி அவருக்கு தேவை. ஏன்னா அவர் இப்போ அறிவிக்க போகிற ஒரு வெற்றியின் கோஷத்துக்கு இப்போ ஒரு இடி அடிக்கிற மாதிரி, நரகங்கள்லாம் கேட்குற மாதிரி ஒரு வெற்றியின் கோஷம் போட போகிறாரு. அதுக்கு இந்த புத்துணர்ச்சி அவருக்கு தேவை. சங்கீதம் 22 சொல்லுது, நமக்கு அவர் தொங்கிட்டு இருக்கார், ரொம்ப டிஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாரு. இல்லைங்களா? 22 அவர் நாக்கு போய் அவர் ரூஃப் அந்த பேலட் ஒட்டிக்கிட்டு இருக்கு, பேச முடியல, தண்ணியே இல்லை உடம்புல, எல்லாம் ரத்தம்லாம் போயிடுச்சு. இப்போ அவர் பயங்கர சத்தத்தோடு பேசுவதற்கு ஒரு புத்துணர்ச்சி வேண்டும் என்பதற்காக அவர் அதை கேட்குறார். ஒருவேளை சாஃப்டாக தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த இவன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அது வேத வாக்கியம் நிறைவேறும் படிக்கு. என்ன அதிசயம், மனுஷர்கள் செய்யக்கூடாத கொடுமையை தன்னுடைய தேவ குமாரனுக்கு செய்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது, இவங்க ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் தான் இவங்கள ஒன்று கூட்டி தன்னுடைய ஆலோசனையும் முன்னறிவும் தீர்மானித்ததை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. அவன் என்ன நினைச்சு கொடுக்க போனா, அதை கூட கடவுளுடைய இறையாண்மை கட்டுப்படுத்துது. அவன் ஏதோ பரிதாபப்பட்டோ எதை நினைச்சோ கொடுக்க போனா அது வேத வாக்கியம். கடவுள் எவ்வளவு இறையாண்மை உள்ளவர் பாருங்களேன். நமக்கு இதெல்லாம் பார்க்கணும். இவ்வளோ கொடுமையிலையும் தேவன் அவருடைய ஆலோசனையின்படி தான் நடக்கிறது. ஓகே, ரியாக்ஷனை பார்க்குறோம். அவருடைய கைவிடுதலின் கதறலுக்கு மனித குல கொடுத்த ஒரு ரியாக்ஷன். அங்கே கேலி பண்ணுறாங்க, அது அந்த வார்த்தையை பயன்படுத்தி கிண்டல் பண்ணுறதை பார்க்குறோம். இன்னொருத்தர் அந்த செயலாக அவருக்கு தண்ணி தாகத்தை காடிய கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ அடுத்ததாக அவர் போடுகிற ஒரு வெற்றியின் கோஷத்தை பார்ப்போம். 50வது வசனத்தில் இயேசு மிகுந்த சத்தத்தோடு பேசி அவர் ஆவியை விட்டார்னு வருது. என்ன பேசினாரு? 19:30 அங்கேயும் ஒரு வரலை நீங்கள் வைத்து கொள்ளணும். இயேசு காடியை வாங்கின பின்பு, அந்த காடியை குடிச்சிட்டு, இதுதான் அவர் சொல்லுகிற 6வது வார்த்தை சிலுவையில், டெட்டலெஸ்டியா. டெட்டலெஸ்டியான்னு ஒரே வார்த்தை தான் தமிழ்லையும், முடிந்தது முடிந்தது என்ற வார்த்தை அவர் சொல்றார். ஒரு காரியம் நடந்துகிட்டே இருந்துச்சு, போய்கிட்டே இருந்துச்சு, இப்போ இந்த க்ஷணம் அது ஒரு முடிவுக்கு வந்துச்சு, முடிவுக்கு வந்துச்சு. ஒரு ஆக்ஷன் வந்து அது ஒரு முடிவுற நிலைமைக்கு வந்து நிரந்தரமா முடிந்த நிலையில அது இருக்கிறது. என்ன ஆழமான வார்த்தைகள் இது! நான் தள்ளாடிக்கிட்டு இருந்தேன் காலையில இங்கிலீஷ்லயும் இதை விளக்குறதுக்கு, நைட்டெல்லாம் தள்ளாடிக்கிட்டு இருந்தேன் இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இப்பவும் தள்ளாடி கொஞ்ச நேரம் உலரத்தான் போவேன் எனக்கு தெரியுது. என்ன ஒரு வார்த்தை, முடிந்தது. சில பேர் உலகத்திலேயே பெரிய சாதனை, எத்தனை வருஷம் பண்ணிட்ட சாதனை வந்து அதை அறிவிக்கும் போது எத்தனை தியாகங்களை பண்ணியிருப்பாங்க. சில சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த ஆயுஷே கொடுத்துருப்பாங்க, கொடுத்து அதை கண்டுபிடிச்சு வந்து அவங்க விளக்கும் போது அவங்க மூஞ்சில் இருக்கிற பிரகாசம் தேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மாடா எப்படி இருக்கும், எத்தனை பெரிய சாதனை இது, இன்னும் உலகத்தில் கண்டுபிடிக்காத சாதனை. இது என்ன சாதனை? நித்தியத்தின் சாதனை. இந்த சாதனையை ஒருத்தரும் சாதிக்க முடியாது. எப்பேற்பட்ட சாதனை, முடிந்தது என்ற சாதனையான வார்த்தை, சாதனையான வார்த்தை. இதனோட ஆழத்தை யோசிச்சு பார்க்கும். யார் சொல்றது முடிந்தது? நம்ம சொன்னா நம்ம எது எதுக்கோ முடிந்ததுன்னு நல்லா சாப்பிட்டு வயிறு ரொம்ப முடிந்தது, கேவலமான ஆவணுங்க நம்ம. ஆனா அவர் சொல்ற என்ன வார்த்தை அவர் யோசிச்சு பாருங்க. அவருடைய மைண்டும் அவருடைய சோலும் அவர் ஆள் தத்துவம் என்ன மதிப்புடையவர் அவர். ஆனால் யோசிக்க முடியுமா? நரகமெல்லாம் நித்தியமெல்லாம் மக்கள், தன்னுடைய மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நித்தியமெல்லாம் வெந்தாலும் அனுபவிக்க முடியாத பாரத்தை, நரக சித்திரவதைய 3 மணி நேரத்தில் தான் அனுபவிக்கிறது தாங்கிறது மாத்திரம் இல்லை, அதை அனுபவித்து உறிஞ்சி தீர்க்கிற அளவுக்கு எல்லையற்ற ஆத்மாவையும் தன்மை உள்ளவர்னா அவர் எவ்வளோ பெரியவருங்க. அவர் அவர் என்ன மூளை இருக்கோ, என்ன அறிவு இருக்கும், என்ன மாதிரி ஆத்மா இருக்கும், தேவ மனிதன். அவர் சொல்கிறாரு, பிரம்மாண்டமான கோஷம், வெற்றி கோஷம், என்னுடைய பணி, என்னுடைய சாதனை முடிந்தது. அவருடைய மூளையை யோசிச்சு பாருங்க. அதான் அவர் பொதுவாகவே பயங்கரம், சாகிற நேரத்தில், சாகிற நேரத்தில் வந்த வார்த்தைகள். சில நேரத்தில் சாகிற நேரங்களில் பயங்கரமாக சில பேர் பேசுவாங்க இல்லையா? ஒரு சில நேரங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம், சில பேர் வந்து சாகிற நேரத்தில் தண்ணியில் முழுகிடுறாங்களாம். சில பேர் அப்படிலாம் அவங்க நான் கவனிச்சிருக்கிறேன். தண்ணியில் முழுகிட்ட உடனே அவங்க தண்ணியில் முழுகிட்டு போகிற அந்த க்ஷணம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு சில செகண்ட்ஸு தான், ஆனால் அவங்களுக்கு 50-60 வருஷம் மாதிரி அவங்க வாழ்க்கையே அவங்க மூளைக்கு முன்பதாக நடந்த ஒரு காட்சி. முழு பறந்ததுலேருந்து இந்நாள் வரைக்கும் நடந்த காட்சிகள் சில செகண்ட்ஸில் 50 வருஷம் கடந்த மாதிரி ஒரு மைண்டில் அப்படி ஓடமா, ஃபாஸ்டாக மைண்ட் அந்த மாதிரி ஓடி அவங்க காப்பாற்றப்படும் போது அவங்க சொல்லுவாங்க, அப்படி ஆச்சு எங்களுக்கு. இங்கே யோசிச்சு பாருங்க, யோசிச்சுவா அவருடைய மைண்டை யோசிச்சு பாருங்க. சாகிற நேரத்தில் கொஞ்சம் தண்ணி வாங்கிக்கிட்ட ஒரு மைண்டு வேர்க்க அவர வேலையில் அவர் சொல்றார். எப்படி சொல்லியிருப்பார், என்ன சொல்றார் இவர், முடிந்தது. எது முடிந்தது? பல காரியங்கள் சொல்லலாம், பல கோணங்களில் சொல்லலாம். ஈவினிங் வரைக்கும் நான் சொல்லலாம், சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது என்ன, ஆண்டவரே முடிந்தது. யோவான் 19:28 அந்த வசனம் சொல்லுது, அவர் எல்லாம் நிறைவேறிற்று, வேத வாக்கியம் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக. முதலாவது அவர் என்ன முடிந்ததுன்னாரு, வேத வாக்கியம் தன்னை பற்றி சொல்லிய எல்லா வாக்கு தத்துவமும், எல்லா தீர்க்க தரிசனமும், எல்லா அடையாளங்களும் முடிந்து நிறைவேறினது. யோசிச்சு பாருங்க, எல்லாம் நிறைவே தெளிவான சிந்தனையோடு எல்லாம் உள்ளடக்கும்படி அவருடைய மூளை. சில நேரங்களில் சில பேர் பைபிள் படிச்சிருப்பாங்க, 1000க்கு மேலே படிச்சிருப்பாங்க, 1000 தடவை திருப்பி திருப்பி படிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு மணி நேரத்திலே முழு பைபிள் அப்படியே அவங்க மூளைக்கு முன்னாடி கொண்டு வர முடியும். அவங்க சில பேர்னால, மனிதர்களாலேயே முடியும். இயேசுவை யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வசனமும் அதனோட ஆழமும் விளக்கமும் ஆதி ஆமத்திலேருந்து கடைசி மல்கியா வரைக்கும் உள்ள ரிவ்யூ பண்ணியிருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் எல்லாம் முடிந்து நிறைவேறிச்சு. ஒரு வாக்கு தத்துவம் ஒரு தீர்க்க தரிசனம் குறையில்லை. ஏதேன்லேருந்து எடுத்து ஸ்திரீயின் வித்திலேருந்து ஆரம்பித்து அவர் எப்படி பிறப்பார் கன்னிக்கு, அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய பாடுகள், மரணம், சகலமும் என்னில் இப்போ நிறைவேறியிருச்சு, எல்லாம் முடிந்தது. அது மாத்திரம் இல்லை, டைப்ஸ் இருக்கு இல்லையா வேத வசனத்தில். இயேசுக்கு டைப்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஆதாம் ஒரு டைப்பு, ஆபிராம் ஒரு டைப்பு, யோசேப்பு, யோசுவா, மோசே, ஜாஷுவா, தாவீது, சாலமன், அந்த டைப்ஸ் எல்லாத்தையும் முற்றிலுமாக நிறைவேறிச்சு. யோசிச்சு பாருங்க, சகலமும் முடிந்தது. வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறி முடித்தார். ரெண்டாவது, வெறும் வேத வாக்கியங்கள் வாக்கு தத்தங்கள் டைப்ஸ் மாத்திரம் இல்லை, பழையற்பாடு எல்லா பலிகளும். யோசிச்சு பாருங்க, பழையற்பாடு பலிகள் ஆபேலிருந்து எடுத்து நோவா, ஆபிராம், ஐசாக், யாக்கோப் எல்லாம் தங்க ஐசெல்லாம் அவங்களுடைய பலிபீடம் புகஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான மிருகங்கள் பலியாக கொடுக்கப்பட்டது. ஆரோன் காலத்தில் லேவியர்கள் எத்தனை பலிகள், காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று, சில பண்டிகைகள் ஆயிரக்கணக்கான பலிகள், தாவீது வந்து கோடிக்கணக்கான பலிகள், சாலமன் அந்த ஆலயத்தை எத்தனை பலிகள், பல இது வேதத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. பலிகளாக ஆறுகளாக ஓடிக்கிட்டு இருக்கிற பலிகள். யெசாயான்றவன் ஆயிரக்கணக்கான மிருகங்களை பலி கொடுத்தான். எசேக்கியா 6 ஓடுதான் ரத்தம் பலிகள் கொடுக்கும்போது. எத்தனை பலிகள், எத்தனை பலிகள். இங்கே வந்து ஒரே பலியை அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எப்போ முடியும் இந்த 6 ஓடிக்கிட்டே இருக்குமா, இந்த பலிகள் ஓடிக்கிட்டே இருக்குமா, எப்போ முடியும், தாங்கள் பாவிகள்னு கடவுளுக்கு முன்பதாக அறிக்கையிடும்படிக்கு அந்த பலிகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பரிபூர்ண ஆத்மாவோடு சரீரத்தோடு அந்த சிலுவையில் ஒரே தடம் ஒரே பலி. எந்த அளவுக்கு பரிபூர்ணம்னா, இனிமே பலியே கொடுக்க வேண்டியதில்லை, முடிந்தது. இதுக்கு முடிவு வந்துடுச்சு, இனிமே பலிகள் முடிந்தது. தன்னையே பலியாக பரிபூர்ணமாக கொடுத்து முடிச்சாருங்க. பழைய ஏற்பாடு எல்லா சடங்குகளை யோசிச்சு பாருங்களேன், எத்தனை சடங்குகள். எல்லாம் கேலண்டர் ஆரம்பிக்கிறீங்க, புது வருஷத்தை ஆரம்பிப்போம், முடிச்சிருவேன் இன்னைக்கு, சாதிச்சிருவேன்னு ஆரம்பிக்கிறீங்க. ஆதி ஆமாம் முடிக்கிறீங்க, யாத்திராமல் வரீங்க, லேவியர் ஆகுமோ வந்தா அந்த சடங்கு, இந்த சடங்கு, அந்த ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸுன்னு பார்த்து படிக்கிறதுக்கே உங்களுக்கு டயர்ட் ஆகிடுது. அதை படித்து முடிச்சிங்கன்னா, மாடா முடிந்ததுன்ற ஒரு ஆறுதல். அதை படித்து முடிக்கிறதுக்கே இப்படி இருந்துச்சுன்னா, அது ஒவ்வொன்றும் இவரை தான் குறிக்குதே. அந்த ஆசாருடைய துணி, அவனுடைய தொப்பி, அவனுடைய ஒவ்வொரு பாகமும், அந்த பலிபீடம், அந்த கூடாரம், அந்த அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த அப்பம், அந்த ஆலயம், அந்த பழையற்பாடு சடங்கு எல்லாமே நிறைவேறி முடிந்தது. இன்னுமே அதெல்லாம் தேவை கிடையாது, கம்ப்ளீட்டாக நிறைவேறி முடிஞ்சது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய முடிந்தது, அதில் எவ்வளோ இருக்குது விஷயம்னு பார்க்குறோம். பழையற்பாடு பலிகள், சடங்குகள், வேத வாக்கியங்கள் நிறைவேறினது மாத்திரம் இல்லை, நம்மளையோ உங்களையோ என்னையும் அவர் ரட்சிக்கணும்னா நியாயப்பிரமாணத்தின் பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்து ஒரு நீதியை அவர் சம்பாதிக்கணும். நீதியை சம்பாரிச்சா தான் உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் நீதிமான ஆக்குதல் கிடைக்கும். அவர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமா ஒரு குறை இல்லாமல் யோசிச்சு பாருங்களேன், ஆக்டிவ் மாத்திரம் இல்லை பாசிவ் ஒபீடியன்ஸ் கூட கம்ப்ளீட்டாக அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சாரு. ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறாத தன்னை பார்த்துக்கிட்டது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை சொல்லுகிறத தீவிரமாக கடைப்பிடிச்சார். ஒவ்வொரு கற்பனையும் கடைப்பிடிச்சு தன் 30 வருஷம் தன் பெற்றோர்களுக்கு கீழே இருந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அதை கடைப்பிடிச்சார். 3 வருஷம் தன்னுடைய ஊழியத்தில் அதை கடைப்பிடிச்சு இப்போ பரிபூர்ணமாக அவர் முடிச்சிருக்கிறார். முடிந்தது, கீழ்ப்படிதல் முடிந்தது. எந்த அளவுக்கு அதை முடிச்சாரு, ஒரு பாவம் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் செய்யாம சாத்தா எல்லாம் ட்ரை பண்ணிச்சார். தலையிலிருந்து கால் வரைக்கும் ட்ரை பண்ணிச்சு, உள்ள வெளியே ஒன்றுலையும் விடாமல் ஃபுல்லாக நிறைவேறி முடித்தார். எந்த அளவுக்கு அவருடைய கீழ்ப்படிதல் பரிபூர்ணமாக இருக்குன்னா, ஏதாவது குறை இருக்கா? கம்ப்ளீட், பரிபூர்ணம், முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருவேளை ஆதாம் காந்தி இந்நாள் வரைக்கும் பாவம் செய்யாமல் வாழ்ந்திருந்தாருனா, இந்நாள் வரைக்கும் வச்சு பாருங்களேன், இன்னொரு உயிர் செத்துருக்க மாட்டார் இல்லையா, இந்நாள் வரைக்கும் வாழ்ந்திருந்தாருனா அவர் ஒரு காலம் முடிந்ததுன்னு அவருடைய கீழ்ப்படிதலை சொல்ல முடியுமா? இல்லை, நாளைக்கு உழுந்தாலும் உழுந்துடலாம் இல்லையா, அடுத்த வருஷம் உழுந்தாலும் உழுந்துடலாம், முடிந்ததுன்னு சொல்லவே முடியாது. ஆதாமனுடைய பரிபூர்ண கீழ்ப்படிதலை விட இவர் கீழ்ப்படி கம்ப்ளீட், நம்ம கீழ்ப்படிதல் முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட், நித்திய பரிபூர்ண நீதியை சம்பாதித்து முடிந்தது. பர்ஃபெக்ட் ரிடம்ஷன் அகாம்ப்ளிஷ்டுன்னு கடவுள் இதுக்கு மேலே ஒன்றும் கேட்க மாட்டார்ப்பா, இனிமே ஒன்றும் நீதியை கேட்க மாட்டார். நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் கேட்டுச்சோ அதை முற்றிலுமாக அதனுடைய உரிமையை கொடுத்தார். தேவனுடைய நீதி எந்த அளவுக்கு நீட்டி டிமாண்ட் பண்ணுதோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு, ஒரு அவர் கீழ்ப்படி எனக்குன்னு நியாயப்பிரமாணம் நம்மளை கேட்க, அது கீழ்ப்படிஞ்சாதான் அவனை பரலோகத்துக்கு கூட்டு போவேன்னு கேட்க முடியாது. எல்லாம் முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு கதை, இட்ஸ் டன், இட்ஸ் கம்ப்ளீட். அது அது அந்த நீதினால் உங்களையும் நீயும் மூடுறாருங்க, யோசிச்சு பாருங்கள். இங்கே தான் அதை வாங்கினார், முடிந்த நீதியை வாங்கிட்டேன், இனிமேல் நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, உன்னுடைய பரிபூர்ண நீதியை நான் சம்பாதிச்சேன், முழு ரட்சிப்பை மீட்பை சம்பாதிச்சேன். என்ன குட் நியூஸ் நமக்கு! கடைசியாக என்ன முடிந்தது? நீதியை சம்பாதிச்சது மாத்திரம் இல்லை, நம்ம வெறும் நீதியை விட்டவங்களா? நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாது விட்டதா நம்முடைய தப்பு? அதை உடைச்ச தப்பு எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அதை உடச்சி பாவம் செஞ்சுருக்கிறோமே. நம்ம செஞ்ச பாவங்களுக்கு அதனோட கோபங்களுக்கெல்லாம் தேவனுடைய நியாய நீதி ஒரு பாத்திரத்தை அவருக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. நம்முடைய நரகங்கள் அந்த பாத்திரத்தில் இருந்துச்சு, நம்முடைய நரகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய நித்திய தண்டனைகள் அது கொடுக்கப்பட்டு அது அவர் கொடுக்கப்பட்டுச்சு சிலுவையில். அதை அவர் குடிச்சு 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 3 மணி நேரம் குடிச்சு, 3 மணி நேரம் திருப்பி 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 நம்முடைய நரகாதி நரகங்களை குடிச்சு ஒரு சொட்டு கூட வைக்காம அதனோட ஆழத்தையும் குடிச்சு முற்றிலுமா உறிஞ்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தை எப்படி திருப்புறார். ஒரு துளி உனக்கும் எங்களுக்கும் தண்டனை வைக்கல, முடிந்தது முடிந்தது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. தேவனுடைய நீதி கம்ப்ளீட்டாக திருப்தி ஆயிடுச்சு. நம்மளுடைய பாவ கடன் ஒரு பைசா வைக்காம வட்டி முதலமாக கட்டி தீர்ந்தது. அட்டோன்மெண்ட்ன்றோம் நம்ம இல்லைங்களா? கோபம் நீக்கும் பலியாக, பாவம் நீக்கும் பலியாக இயேசு அங்க முடிந்தது என்று கதர்றார். நியாயப்பிரமாணம் தன்னுடைய 10 சாட்டைகளை வைத்துக்கிட்டு இயேசு யாருக்காக செத்தாரோ அவங்கள ஒரு அடி இனிமே தொட முடியாது. உங்களுக்கு தெரியுமா, நியாயப்பிரமாணம் நம்மளை தொடவே முடியாது. அங்க பார், முடிந்ததுன்னு சொல்லியிருக்கிறார். நம்மளை நரகத்துல தள்ளுற மாதிரி நியாயப்பிரமாணம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, முடிச்சுட்டார். நியாயப்பிரமாணம் ஒன்றும் டிமாண்ட் பண்ண முடியாது என்கிட்ட பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, கடவுளுடைய நீதி வரப்போது இந்த உலகத்துக்கு பா, எப்படி வரப்போகுது, அவர் நீதி தான் வரப்போகுது, பாம் மாதிரி வெடிக்க போறாரு எல்லாம் வந்து. அது என்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது, என் சார்பாக வந்துருச்சது, அதை கம்ப்ளீட்டாக திருப்தி செய்து பாடி என்ன செஞ்சுருக்காருங்க, ஜஸ்டிஸ் நீதியை பரிபூர்ணமா. இனிமே நியாயப்பிரமாணம் என் சார்பாக பேசணும், வாயை மூடிக்கணும், நீதி பரிபூர்ணமாக திருப்தி ஆயிடுச்சு. அதே யோசிச்சு பாருங்க, ஒருவேளை உங்களையும் என்னையும் கடவுள் நரகத்துக்கு அனுப்பியிருந்தா, உன் பாவத்துக்கு தண்டனை அனுபவி அனுப்பியிருந்தா, ஒருவேளை 10,000 பில்லியன் வருஷங்கள் நம்ம அனுபவிச்சிட்டோன்னு வைப்போம், அப்போ சொல்ல முடியுமா முடிந்ததுன்னு? முடியவே முடியாது. அதுக்கு தான் நித்திய ஆக்கின. ஆனால் எம்மா பண்ணிய பண்ணி வச்சுட்டாரே 3 மணி நேரத்தில், முடிந்தது முடிந்தது, நரகத்துல இன்னமும் வந்துகிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர், சொல்லவே முடியாது. இன்னைக்கும் இந்த நிமிஷமும் அகில அகிலமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அனுபவிக்கவே போறாங்க. கடவுளுடைய நீதியை ஒரு காலம் திருப்தி பண்ண முடியாது. நியாயப்பிரமாணத்தை ஒரு ஃபைனைட் பீயிங், நம்ம ஒரு எல்லையற்ற மனிதர்கள் இல்லை. நம்ம அதனோட நீதியை எல்லையற்ற தேவனை கோபப்படுத்திட்டோம், அதுக்கு எல்லையற்ற தண்டனை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லையற்ற நீதியை திருப்தி பண்ணோம்னா மனுஷனால முடியாதே. அவர் அதை முடிச்சாரே, எல்லையற்றவர் நம் சார்பாக இறங்கி வந்து உச்சகட்டத்துக்கு அதை கட்டி முடிச்சுட்டார். கிறிஸ்து ஆகவே முடிந்ததுன்னு கத்துனதுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்களேன். நம் சாபத்தை தீர்த்து முடிந்தது, நம் பாவத்தை தீர்த்து ரிடம்ஷன் அக்கம்ப்ளிஷ்டுன்னு மீட்பு அடைந்தாயிற்று. மீட்பு அடைந்தாய், முற்றிலுமா முடிந்தது. இதுக்கு ஒண்ணுமே சேர்க்க வேண்டியதில்லை. இதுக்கு ஒன்றும் எந்த சடங்கோ எந்த நீதி வாக்கே இதையும் எதையுமே சேர்க்க முடியாம டெட்டலஸ்டியா டெட்டலஸ்டியா முடிஞ்சிச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. சொல்லிட்டே போலாம். ஓகே, நம்ம என்ன பார்க்கிறோம், அவருடைய கைவிடுதலின் கூக்குரலுக்கு வந்த ஒரு பதிலை பார்க்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படியே திரும்பி அவர் பார்க்கும்போது அவருடைய வெற்றியின் கோஷத்தை கேட்குறோம். முடிந்தது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இறுதியாக அவருடைய ஆவியை விடுகிறத நாம் பார்ப்போம். 50வது வசனத்தில் மத்தேயுல இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். தன்னுடைய பணியை முடித்து மத்தேயு சொல்றார் அவர் ஆவியை விட்டார். மார்க் சொல்றார் அவர் கடைசி மூச்சு விட்டார். யோவான் சொல்றார் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு சுவிசேஷத்திலையும் அவர் செத்தார்னு சொல்றது இல்லை, அவர் செத்தார்னு யாருமே. ஒருவேளை நிருபத்தில் இருக்குது, இயேசு மரித்ததுனால் நாம் பிழைக்கிறோம்னு இருக்கு. ஆனா எந்த காஸ்பிள் எழுதினவங்களும் அவர் செத்தாருன்னு சொல்றது இல்லை. ஏன், அவர் சாவுக்கும் எல்லா மனிதர்களுடைய சாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவர் அற்புத சாவு, அற்புத. ஏன்னா அவர் தான் ஜீவாதிபதி, ஜீவனுக்கும் மரணத்துக்கும் அதிபதி அவர் தான். அவரை மாதிரி யாருமே செத்ததில்லை. நீங்க சொல்லி பாருங்க, நான் தேவனே என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன் பட்டுன்னு போயிருவீங்களா? போவே முடியாது உன்னால. உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதனம் வேணும், இல்லை ஒரு பாய்சனோ ஒரு கன்னோ ஏதாவது கத்தியோ இருந்தால் தான் போக முடியும் இல்லைங்களா. அப்படியே சொல்லி விருப்பத்தோடு சாகிறது யாருக்கும் முடியாது இல்லைங்களா. சொன்ன ஒன்றும் செத்துட முடியாது யாரும், அவர் மட்டும்தான். ஏன்னா ஜீவனும் மரணமும் அவர் கையில் இருக்கு, அவர் சாகணும். அங்கே பாருங்களேன், லூக்காவில் போட்டிருக்கு, லூக்கா 23:46 வசனத்தில் போட்டிருக்கு, இயேசு மிகுந்த சத்தமிட்டு பிதாவே என் ஆவியை. நீங்கள் படிங்களா, லூக்கா 23:46. நான் இங்கிலீஷில் தான் நோட் பண்ணியிருக்கேன்.
இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார்.
பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்லி இறந்துட்டார். சுய விருப்பத்தோடு ஜீவாதிபதி கடவுள் சாவாரா? இங்க பாருங்க, கடவுள் சுய விருப்பத்தோடு செத்த. அதனால தான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளவு சீக்கிரம் எப்படி சாக முடியும். அவர் சாக, ஏன்னா அவர் வேலை முடிச்சிருச்சு, இனிமே அவர் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆகவே அவரு சீக்கிரம் செத்ததே காரணம், அவர் சுய சாக வேண்டியது இல்லை, அவர் சாகவே அடிக்க முடியாது. அவர் என்னதான் பண்ணி பாருங்க, முடியாது. ஆனா அவர் சுய விருப்பத்தோடு வில்லிங்லி அப்படி ஜீவாதிபதி செத்தது, செத்ததுனால தான் அந்த மரணத்தையே ஜெயித்து மீண்டுமாக வெளியே வந்தார். சுய விருப்பத்தோடு மரணத்தை ஏன் ருசி பார்க்கிறார்? ஏன்னா அந்த மரணத்தை நமக்கு மீட்பை சம்பாதிச்சது மாத்திரம் இல்லை, நம்மளை மரணத்தையும் ஜெயித்து நீதிமான்கள் ஆக்கணும் என்பதற்காக மரணத்துக்கு உட்பட்டார். அவர் விருப்பத்தோடு சுய விருப்பத்தோடு தான் இறந்தார். மரணத்தின் மேலேயும் ஜீவத்தின் மேலேயும் அதிகாரம் உள்ள தேவன் அதை தானா கொடுக்கிறாரு. இயேசு மெய்யாக இறந்தார்னு பார்க்கிறோம். சரீர விதத்தில் யாராவது இறந்தும் போது டெத் சர்டிஃபிகேட்டில் எழுதுவாங்க டைம் ஆஃப் டெத். என்ன டெத் இது? என்ன டெத்? மூன்று இருக்கலாம் இல்லைங்களா. 3 மணிக்கு அந்த சத்தம் வந்து 3:00 to 4:00 எந்த நேரத்தில் அந்த ஆலயத்தில் பஸ்கா பண்டிகை பலி கொடுக்குற மாலை நேரத்தில் கொடுக்குற பலி நேரம், எக்கச்சக்கமான ஆடுகள் வெட்டி பலி கொடுக்குற நேரத்தில் இங்கே மெய்யான பஸ்கா ஆடு சிலுவையில் மரித்தது, நமக்காக பலி ஆச்சு. அவருடைய ஆவி சரீரத்திலேருந்து பிரிக்கப்பட்டு அவருடைய சரீரம் சிலுவையில் தொங்குச்சு, ஆவி பிரிக்கப்பட்டது. கேள்வி என்ன, அவர் ஆவி எங்கே போச்சு? ஆவி எங்கே போச்சு? எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்வி, நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? பாஸ்டர் எத்தனை பேர் என்கிட்டயும் கேட்டிருக்கிறாங்க, அந்த ஆவி வந்து ரெண்டு பேதருல பொண்ணு பேதருல பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் நரகத்தில் போய் நோவா காலத்தில் இருந்தவங்க பிரசங்கம் பண்ணுவீங்க கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் பிரசங்கிகள் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். அதை பற்றி கேள்வியே நமக்கு வேணாம், ஏன்னா அவரே சொல்கிறாரு அவர் ஆவி எங்கே போச்சுன்னு. எங்கே போச்சு? பிதாவே உன் கையில் என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்குறேன். பிதா கிட்ட போச்சு. ஏன் அந்த வலது பார்த்து கல்லனை பார்த்து எங்கே போகலான்னாரு? இன்று என்னோடு நீ பரதேசி பரலோகத்துக்கு போகிற இல்லைங்களா? நம்ம அதெல்லாம் பார்த்து குழப்பிக்க வேண்டியதில்லை. பரலோகத்துக்கு போகிற அவருக்கு இன்னுமே செய்ய வேண்டிய பணி முடிந்தாயிற்று. இன்று மூணாவது நாள் அவருடைய ஆவி மீண்டுமாக சரீரத்தோடு இணைந்து உயிர்த்தெழுத வரைக்கும் அவருடைய ஆவி பிதாவின் மடிக்கு திருப்பி போச்சு. திருப்பி போச்சு. என்ன ஒரு மரணம்! மறக்கக்கூடாத உலகம், மறக்கக்கூடாத மரணம், நித்தியமெல்லாம் பரலோகம் மறக்காத மரணம். பரலோகமெல்லாம் இந்த மரணத்தை பார்த்து நித்தியமாக புகழ்கிற மரணம். நீங்களும் இந்த மரணத்தை மறக்கக்கூடாது. ஏன்னா நரகத்தில் இருக்கிறவங்களும் நித்தியமெல்லாம் பார்த்து இந்த மரணத்தை நிராகரித்ததுனால தான் நரகத்துக்கு போக போகிறாங்க இல்லைங்களா? யாரையுமே மறக்க முடியாத மரணம். அந்த மரணத்தை நாம் பார்த்து இன்னைக்கு முடிக்கிறோம். இதான் விளக்கம். மூணு தலைப்பில் பார்த்தோம் இயேசுடைய கைவிடுதலின் கதறலுக்கு வந்த பதில். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? யாராவது நோட்ஸ் எடுக்கிறீங்களா? அவருடைய வெற்றியின் கோஷம் இல்லைங்களா, முடிந்தது என்று சொன்னது. மூணாவது, வீட்டுக்கு போய் யாராவது என்ன சர்மன் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்களா? இப்படி தான் முழிப்பீங்களா? மூணாவது, அவருடைய ஆவி விடுறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இதில் இருக்கிற பாடங்கள் சிலது படிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன பாடங்களை படிக்கிறோம்? நல்லா இருந்துச்சுங்க பாஸ்டர்னு போகக்கூடாது இல்லைங்களா? நமக்கு என்ன பேசுது ஆண்டவர் இதன் மூலமாக? நமக்கு என்ன பேசுகிறாரு? முதலாவது, ஒரு பக்கம் தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது எந்த அளவுக்கு மனிதன் தேவ கிருபை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்று வரைக்கும் மனிதனுடைய சீர்கேடான இருதய நிலைமையை இது காட்டுது பாருங்க. 9-12 மணி வரைக்கும் நல்லா கூத்தடிச்சுட்டேன்னுவாங்க இல்லைங்களா? நல்லா சிலுவையில் கொல்கொத்தால் நின்றுக்கிட்டோம். கேலி, கூத்து, சிரிப்பு, நிக்கிண்டல், நக்கல் அடிச்சாச்சா? அடித்த பிறகு அசாதாரணமான அபரூப இருள் வருது. யூதனா உங்களுக்கு தெரியும், கடவுள் நியாய தீர்க்க வந்திருக்கிறாருன்னு தெரியும். ரோமர் கூட அதிர்ந்து போனாங்க. யூதர்களா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு, இயேசுடைய வல்லமையை தெரிஞ்சு, அவருடைய குற்ற நிரபராதின்னு தெரிஞ்சு ஷாக்கானீங்க. ஏதோ பயங்கரம் நடக்க போதே, ஐயோ ஏதோ நடக்க போதே, இங்கேயே அழிஞ்சு பாதாளத்தில் நம்ம பூமிக்குள்ள திறந்து உழுவ போகிறோமான்னு நடுங்கிக்கிட்டு இருந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பயம் இருந்திருக்கும். 3 மணி நேரம் இருள் யோசிச்சு பாருங்களேன். அப்படி நடுங்கிக்கிட்டு இருந்து ஒரு சத்தம் இல்லை, ஒரு அசையல் இல்லை. வாயடிச்சு போய் அப்படியே பேரலைஸ் ஆன மாதிரி நிற்கிற மக்கள், அந்த இருள் கொஞ்சம் போய் சூரியன் மீண்டுமா வந்து எல்லாம் நார்மல் ஆன பிறகு, என் தேவனே என் தேவனே நீ ஏன் கைவிட்டீர்னு கதற அவருடைய சத்தம் குரல் எப்படி இருந்திருக்கும்? பாடி நரகத்தில் கூட ஒருத்தர் கத்த அப்படி இருந்திருக்க, அப்படி மிகுந்த சத்தத்தோடு கத்துனாரே அவர் முகம் பாவன். அவரை பார்த்து அவர் வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு இன்னும் அவரை கேலி செய்யலான்னு தொடர்ந்து கேலியில் போதே இந்த மனுஷக்குலம் என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்களேன். அவர் உடஞ்ச முகத்தை உடம்பு ஆத்மாவை பார்த்து தொடர்ந்து கேலி. 3 மணி நேரம் அதிர்ந்து போய் திடீர்னு எல்லாம் நார்மலாக ஆகுறதை பார்த்த உடனே திருப்பியும் அதே பாவ வாழ்க்கையை தொடர்றது. பாவ திட்டங்களை, ஆம்பிஷனை, வாழ்க்கை நிலைமையை தொடர்றது. அவங்களுக்கு என்ன, இயேசு எப்படியாவது தீர்த்துட்டு நம்ம நிம்மதியாக பெருசாக அரசாளணும்னு அவங்களுடைய ஆம்பிஷன் தொடருது. இது பாவ ஆம்பிஷனை தொடருது. உங்களில் சில பேர் இப்படி தான். இது என்ன காட்டுது தெரியுமா? தேவன் சிலுவையிலிருந்து இறக்கத்தை கொடுத்து கிருபையை கொடுத்து உங்கள் இருதயத்தை மாற்றலைன்னா இதுதான் மனுஷன் நிலைமை. நீ என்ன தான் ட்ராமா போட்டாலும் இதுதான். நீ யோசிச்சு பாருங்கள், உங்களில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை தடவை ஆண்டவர் பேசுகிறாரு பேசுகிறாரு சீரியஸாக பேசுகிறாரு வேதத்திலேருந்து கேட்டு கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க? உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு ஒன்றும் அசையாதபடிக்கு சர்மன் கேட்டு போகிற ஒரு திறமையை கற்றுக்கிட்டேன் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். வா, ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, என்னதான் அவர் இன்னைக்கு பேசட்டும், எல்லாம் புல்லட் ப்ரூஃபோடு வந்திருக்கிறேன் நான். என்ன ஒன்றும் மார்க்க மாற்றாது, ஒன்றும் மாற்றாது. நான் கேட்டு எத்தனை கேட்டிருக்கிறோம், இதுவும் ஒரு சாமன், இதுவும் கேட்டு நான் சமாளிப்பேன்னு போகிற அளவுக்கு போகிறீங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, பராமரிப்பில் இருளை கொண்டு வர்றாரு உங்கள் வாழ்க்கையில். கொண்டு வரலையா? எத்தனை தடவை கொண்டு வர அவங்க வேலையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல திடீர்னு சாகுறாங்க, தெரிஞ்சவங்க செத்துடுறாங்க, இல்லை உங்கள் ஸ்கூலில் யாரோ ஒரு பசங்க விளையாட்டில் ஆக்சிடெண்ட்டில் திடீர்னு இறந்துடுறாங்க. ஒரு ஷாக், ஒரு அதிர்ச்சி, ஐயோ நல்லா இருந்தாங்களோ இப்படி இறந்த ஒரு ஷாக். ஒரு நாள் ஷாக்கில் இருக்கிறீங்க, அடுத்த நாள் பழைய குருவி கதவை திரடி, அதே வாழ்க்கை தான். எத்தனை பேர் அப்படி ஆகுறீங்க? சில பேருக்கு இல்லை, உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய தூக்கத்திலேருந்து உங்களை எழுப்புறாரு, எந்த நீ சீரியஸ் ஆகுன்னு, கேர்லெஸ் லைஃபாக இருக்காதன்றாரு. இல்லை ஒரு குடும்பத்தில் யாருக்கும் உண்மையாக மரணம் ஏற்பட்டுருது. இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுனாமி மாதிரி எங்கேயாவது பூகம்பம் வந்துருச்சுன்னா அவங்கள மாதிரி பக்திமான் இல்லை பார்க்கணும், திடீர்னு பைபிள் எடுத்துக்குவாங்க, திடீர்னு ஜபம் பண்ணுவாங்க. கொரோனா டைம் வரும்போது பக்கத்தில் அக்கத்தில் எல்லாம் சாவுறாங்க, இவங்க பார்த்தா டெய்லி ஜபம், ஒழுங்காக பைபிளை படிப்பாங்க, ஒழுங்கு இவங்கள மாதிரி பக்தி யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் போய் கொஞ்சம் நார்மல் வந்துச்சு, அதே பாவ வாழ்க்கை, சுயநல வாழ்க்கை, உலக வாழ்க்கை தான், பைபிள் ஜபம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிறீங்களா? உங்களை விசுவாசின்னு சொல்லிக்காதீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. ஏன்னா தேவ கிருபை இல்லாத ஒரு இருதயம் அது, அந்த இருதயம் இப்படித்தான் வேலை செய்யும். ஒரு ஆபத்து வந்த உடனே தான் ஜபம், ஆண்டவரே காப்பாத்துங்க அது இதுன்னு, ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு தான் ஜபம். பிள்ளைகள் ஒழுங்காக வளர்றது தான் சர்ச்சு, ஹஸ்பண்டு வேற பொம்பளையோட ஓடி போயிடக்கூடாது அதுக்கு தான் நான் சர்ச்சுக்கு வர்றோம், ஹஸ்பண்டு பைபிள், நாங்களாம் பக்தி உள்ள குடும்பம். ஆனால் உண்மையாகவே தேவ கிருபையிலிருந்து உண்மையான பக்தி இருக்க ஆண்டவர் மேலே, உண்மையான நம்பிக்கை இருக்க ஆண்டவர் மேலே, ஒரு ஆபத்து வந்தால் போதும் நவோ புக்ஸை படிக்கிறது அப்போத்தான் மனம் திரும்புகிறோன்னு அதெல்லாம் போய் வாழ்க்கை நார்மல் ஆகட்டுமே. அதே உலக சுயநல வாழ்க்கை தான், சுயநல லட்சியம்தான், சுயநல பாவ வாழ்க்கை தான் உங்களுக்கு. ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு வேணும் ஒரு ஜபம், வேணும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் வேணும், உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க அதுக்கு தான் உங்களுக்கு ஆண்டவர். இவங்களுக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அங்கேருந்து அதை தான் செஞ்சுருப்பீங்க, அது தான் செஞ்சுருப்பீங்க. சண்டே ஒண்டி வர்றது வாரெல்லாம் ஆண்டவர் கொடுக்கவே முடியாது, வாரெல்லாம் உலக சுயநல வாழ்க்கை. தேவ கிருபை இல்லாத இருதயம் எப்படித்தாங்க, தற்காலிகமாக அதிர்ச்சி அடையும், தற்காலிகமான பக்தி வரும், அசாதாரணமான இருளை பார்த்து பக்தி வரும். ஆனால் என்ன இருள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயம் மாறாது. ஃபாரோக்கு அனுப்பின 10 வாதைகள் வந்தாலும் அந்த வாதைகள் கஷ்டத்தில் ஏதோ திருந்துற மாதிரி ட்ராமா பண்ணுவீங்க, ஆனால் மாறாது. ஏன் 10,000 வருஷங்கள் நரகத்தில் வெந்தாலும் உங்கள் இருதயம் மாறாது தெரியுமா? எது மாற்றாது உங்களை? ஒரே காரியம் என்ன மாற்ற முடியும் தெரியுமா? சிலுவையிலேருந்து வருகிற கிருபை மட்டும்தான் உங்கள் இருதயத்தை மாற்ற முடியும், வேறு எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை மாற்றாது தெரியுமா? என்ன ஆனாலும் மாற மாட்டீங்க. இப்படித்தான் பக்தி போட்டுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு சிலுவையிலேருந்து வருகிற கிருபையின் 6 மட்டும்தான் மாற்ற முடியும். பாருங்களேன் என்ன பண்ணி வச்சிருக்கிறார், பரிபூர்ண மீட்பு, கம்ப்ளீட், முடிந்தது, நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது, வான்னு கூப்பிடுறாரு. ஏன் பக்தி வேஷம் போடுறது, ஏன் ஆண்டவர்கிட்ட வர்றதில்ல? யோசித்து பாருங்க, இவர்கிட்ட வந்து விசுவாசத்தோடு மனம் திரும்புதலோடு வந்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து கிட்ட வந்து அவர் இதயத்தை மாத்தலைன்னா உண்மையான பக்தி வரவே வராது உங்களுக்கு. ஒரு நிரந்தர பக்தி, கஷ்டம் வருதோ இல்லையோ, நல்லது வருதோ இல்லையோ, என் ஆண்டவர் எனக்கு பிடிக்கும், சபை எனக்கு பிடிக்கும், அவர்கிட்ட ஜபம் பண்ணுறது எனக்கு பிடிக்கும்ன்றது வரவே வராது உங்களுக்கு. அவர் கிருபை உங்கள் இதயத்துக்குள்ளே வரலன்னா பாருங்க, இயேசு கிட்ட வாங்கல, எவ்வளவு பரிபூர்ண மீட்பு, முடிந்தது, என்ன இருக்கு எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு. எந்த நீதியின் பணியும் நீங்க செய்ய வேண்டியதில்லை, பரிசுத்தாவி இன்னுமே தாமதம் பண்ண வேண்டியதில்லை. ஐயோ நான் தகுதி அற்றவன், நான் எப்படி வர முடியும், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க, உங்க தகுதி அவருக்கு தேவையில்லை. இயேசுவே முடிந்தது என்று எனக்காக மறித்தியே, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே வரேன். எந்த இதையும் உம்முடைய பணியில் எதுவுமே சேர்க்க முடியாது, நீ நடந்த மீட்பை எனக்கு கூடும், அவ்வளவுதான். அவ்வளோத்தான், ட்ராமா ஒன்றும் போடாதீங்க. இயேசுவே இவ்வளோ எனக்கு சம்பாரித்த மீட்ப, பாவ மன்னிப்ப எனக்கு கொடுங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு உங்கள் கிருபை கொடுங்க போதும். என்ன தடை ஏதும் இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லா தடையும் நுறுக்கி எடுத்துட்டார். ஒன்றுமே தடை இல்லை, பரிசுத்தாவி இன்னுமே தாமதம் பண்ண வேண்டியதில்லை, அவர் முடிந்தது, வெல்கம், எல்லாம் வாருங்கள், எல்லாம் வாருங்கள் என்றார். இதுதான் பிதா ஏற்படுத்தின ஒரு விருந்து, எல்லாருக்கும் வரலாம், என்ன மோசமாக இருந்தாலும் நீ வரலாம். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த அழைப்பை திப்ப உறுதியான அழைப்பாக உங்களுக்கு மாற்றட்டும். என்ன தேவை உங்களுக்கு? வாங்க, எல்லாம் முடிச்சாச்சு. நீங்கள் ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. வந்தால் போதும். அவர் ரட்சிப்பு தராரே, பரிபூர்ண ரட்சிப்பு தரார். அவர் உங்கள் இதயத்தை மாற்றுவார். அவர் உங்களுக்கு புது வாழ்வை தருவார், புது ஜென்மத்தை கொடுப்பார். அவருடைய பணிக்கு நீங்கள் ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. அவர் கொடுப்பார், அவர்கிட்ட வாங்க. இன்னைக்கு வருவீங்களா? இன்னமும் காரணம் சொல்லிட்டு இல்லைங்க பாஸ்டர், பரவாயில்ல, வாழ்க்கை போகுது, நல்லா ட்ரெஸ்ஸு கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, நல்லா தூங்குறேன், எந்திரிக்கிறேன், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை நல்லா பராமரிப்பில் உங்களை வச்சிருக்கலாம் ஆண்டவர். சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா போகலாம். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை மீறினும் போது, அவர் பேச்சையை கேட்காத போது மேலேருந்து இடிமின்னல் வந்து உங்களை அழிக்காமல் இருக்கலாம். நல்லா உங்களை விடலாம் ஆண்டவர். ஆனால் அப்படி ஏன் விடுறாரான் தெரியுமா? ரொம்ப வேதனை. சில பேர் அப்படி விடுறாராம், கேட்காம போனாலும் விட்டு நல்லா கொடுக்குறாராம் சாப்பாடு, நல்லா உலகத்தை கொடுக்குறாராம், சந்தோஷத்தை கொடுக்குறாராம், பிள்ளைகளை கூட எல்லாம் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாராம் தெரியுமா? ரொம்ப வேதனை. ஏன்னா இயேசு மரித்தார், நீங்களும் ஒரு நாள் மரிப்பீங்க. இங்கிலீஷில் ஒரு வசனம் இருக்குது, இட் இஸ் அப்பாயிண்டட் அண்ட் டு மென் டு டை அண்ட் தேர் ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட். எல்லாருக்கும் ஒரு நாள் மரிக்கணும்னு நியமித்திருக்கிறார். உங்களுக்கும் ஒரு நாள் மரிக்கணும்னு நியமித்திருக்காரு. என்ன பண்ண போகிறீங்க? அந்த மறிப்பின் நாளில் உங்கள் வாழ்க்கையை ஏசுக்கிட்ட வராத பார்த்து நல்லா துண்ணோம் வாழ்ந்தோம், இது ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துருக்குறோமே, என்ன என்ன செய்வீங்க அந்த நேரத்தில்? பிசாசு உங்கள் ஆவியை வந்து இழுத்துட்டு போவோமே, இயேசு ஆவியை பிதாவே கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இயேசுக்கிட்ட வராமல் என்னங்க எப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? சாகும்போது நிம்மதியாக சாகக்கூட முடியாது உங்களால். இயேசுக்கிட்ட வாங்க. அவர் வரும்போது, அவர் ஒரு நாள் மறிக்கும் போது எப்படி மறிக்குவோம்? எல்லாம் என்ஜாய் பண்ணதெல்லாம் என்ன இயேசுவை விட்டுட்டு? அப்புறம் நியாய தீர்ப்பை நம்ம எப்படி சந்திப்போம், எப்படி சந்திப்போம்? யோசிச்சு பாருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், முடிந்த ரட்சிப்பை வழங்குறார். முடிஞ்சிச்சு, வாங்கிக்கங்க. ஓகே, இன்னைக்காவது ஆண்டவர் திப்ப உறுதியாக அவங்கள அழைக்கிட்டோம். விசுவாசியாக இருக்கிற நாம் என்ன சந்தோஷப்பட்டு கலிகூறணும். இப்போ ஈவினிங் வந்து தாவீது டான்ஸ் ஆடினார், என்ன சொல்ல போகிறீங்க? நம்மளும் டான்ஸ் ஆடலாமா என்னன்னு சில பேர்லாம் நம்ம ஆடக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணோன்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, அவர் எவ்வளோ ஒரு செத்து ஒரு தூக்க கலக்கத்தின் ஆராதனை, நன்றிகட்ட ஆராதனையை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். ஒரு விதத்தில் பார்த்தோன்னா ஒரு 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 உணர்வே இல்லாத ஆராதனை. என்ன பாடி புகழ்ந்து ஆனந்தப்பட்டு படணும், எவ்வளோ பெரிய ரட்சிப்பு! என்ன ஒரு குட் நியூஸ்! முடிந்தது, முடிந்தது. எல்லாம் முழுமையான மீட்பு அவர் கொடுத்துருக்கிறாரு. முழுமையான மீட்பை, நம்ம எவ்வளோ எஞ்சி இருக்கிற பாவத்தின் அவிசுவாசம் எவ்வளோ பயங்கரம் பாருங்களேன், அதுதான் நம்ம வாழ்க்கையை கெடுக்குதுங்க. நம்ம மறந்துடுறோம் நம்ம ரட்சிப்பு முடிஞ்சிச்சு. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம். இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக உணருங்க. என் ரட்சிப்பு முடிஞ்சிச்சு, என்னுடைய பாவ கடன் எல்லாம் தீர்ந்துடுச்சு, என்னுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்படிதல் எல்லாம் கீழ்ப்படிஞ்சாச்சு, எனக்கு பரலோகம் ரட்சிப்பு தீர்மானிக்கப்பட்டாச்சு, என்னுடைய தண்டனை எல்லாம் கொடுத்தாச்சு. பரலோகத்தில் யோசிச்சு பாருங்கள், என்ன ஆனந்தம் இருக்கும். அவங்க நான் யோசிச்சு பார்க்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கடை வாங்கிட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க, ஆபேலேருந்து மல்கியா வரைக்கும். அவங்களுக்கெல்லாம் வரப்போகிற மீட்பு அவர் அடையணும், வந்து முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. இல்லை, அவர் அடையெல்லாம் எல்லாம் நரகத்தில் இறங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்த உடனே அவர் முடிந்ததுன்னு ஒன்று என்ன சொல்றது, நமக்கெல்லாம் என்ன ஞாபகம், இந்த ஸ்போர்ட்ஸ்ல சிக்ஸ் எல்லாம் அடிக்கும் போது வின் பண்ணும்போது எல்லா எகிருவானுங்களே, அந்த மாதிரி பரலோகமே எகிரி ஆனந்தப்பட்டிருக்குமே. முடிந்தது, நிறைவேற்றி முடிச்சார். அந்த ஆனந்தத்துல நம்ம கலக்க கூடாதா? நம்ம ரட்சிப்பு முடிந்ததுங்க, நினைச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த சுவி இதான் காஸ்பல். நம்ம விசேஷமா என்ன காஸ்பல் சொல்றோம் இந்த ஊருக்கு? கிறிஸ்தவன்றத கிறிஸ்தவமே நம்ம பார்க்கல இந்த ஊர்ல, இல்லைங்களா? எல்லாம் போய் கிறிஸ்தவன் தான். அந்த ஊருக்கு ரிஃபார்ம் சர்ச்சா நம்ம சொல்ற காஸ்பல் முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சுப்பா. போய் சொல்ல வேண்டியதுதானே. என்ன அகோர வாழ்க்கை, உலகெல்லாம் நம்ம பார்க்குறோம், என்னத்தை பார்க்குறோம்? மோட்சத்தை அடையணும். நாங்கள் போன மாதம் ராமேஸ்வரம் போயிருந்தோம், அங்கே பார்க்குறோம், எத்தனையோ இடங்களை பார்க்குறோம். தங்களை தாங்கள் ஆண்டவருடைய தயவை பெறணும்னு எத்தனை சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. கல்லில் உருள்றது, அங்கே உருள்றது, ஒரு ஊசி எடுத்துக்கிறது, பின்னாடியெல்லாம் குத்திக்கிறது, நாக்கில் குத்திக்கிறது, கொடுமை தங்களையே வர்த்திக்கிறாங்க. ஏன் ஆண்டவர்கிட்ட தயவை பெறணும், மோட்சத்தை அடையணும்னு அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்ல வேண்டியது? நிறுத்தியா, முடிஞ்சிச்சியா, முடிஞ்சிச்சு, ஏன் கஷ்டப்படுற? முடிச்சிட்டாரு ஒருத்தர், நீ பட வேண்டியதில்லை, அவர் பட்டு முடிச்சிட்ட. இதானே நம்ம சொல்ல வேண்டிய காஸ்பல்? காலையில் எந்திரிச்சு குளிரில் குளிக்கிறானுங்க, இதை பண்ணுறானுங்க, இதை என்னென்னவோ எப்படியாவது ஆண்டவர்கிட்ட தயவு பெற முடியுமா? குடிகார வாய்ஸெல்லாம் 40 நாள் மாலை போட்டுட்டு போகிறான், என்ன கொடுமையை அனுபவிக்கிறான், ஏன் படுற, அவர் முடிச்சுட்ட, எல்லாத்தையும் கொடுக்குறார், நிரந்தர மாற்றத்தை கொடுக்குறாரு. வா, என்ன ஒரு சுவிசேஷம். எத்தனை பாரம்பரிய சபையில் கெத்தோலிக்கு சபையில் தங்களை தாங்களே வருத்திக்கிட்டு உபவாசம் பண்ணிக்கிட்டு தங்களை திருமணம் செய்யாம மார்ட்டின் லூத்தர் மாதிரி தங்களை தாங்களே அடிச்சுக்கிட்டு எத்தனை பேர் அவதிப்படுறாங்க. சத்தியம் தெரியாம உபவாசங்களும் சர்ச்சுக்கு போறதும் குழந்தையிலேயே ஞானஸ்தானம் எடுத்துறதும் கன்ஃபர்மேஷன் பண்றதும் தங்க பாவத்துக்கு பரிகாரம் செய்யறோம் பரிகாரம் செய்யறோம்னு எத்தனை கத்தோலிக் சபையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது முடிந்தது, யா நிறுத்துங்க. ஏன் முடிஞ்சு போச்சு, ரட்சிப்பு முடிஞ்சிச்சே. இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் தங்களை வதச்சிக்கிறவங்க தான் கடவுள்கிட்ட தயவை பெறணும். அவங்களுக்கெல்லாம் ஓடிப்போய் அவங்களுடைய பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்தி நாம் அறிவிக்க வேணாமா? முடிந்தது தானே காஸ்பல், முடிந்ததுன்னு எத்தனை சபைகளில் பார்க்குறோம். இன்னும் சில சபைகள், பாரம்பரிய சபைகள் நான் பார்ப்பேன். எங்கள் பழைய பாஸ்டர் கேலியாக கூட சொல்லுவார், அந்த ப்ரீஸ்ட் அப்படியே நிற்பார், பெரிய அங்கி போட்டுக்கிட்டு இருப்பார், அங்கி போட்டுக்கிட்டு வெள்ளை அங்கி, திடீர்னு நாங்கள்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருப்போம், எப்படியும் கண்ணை திறந்தா ஸ்டேஜில் ஒரு பெரிய முட்டை இருக்கிற மாதிரி தெரியும். என்ன, அவர் குனிஞ்சு அப்படியே பலியை கொடுக்குறாராம் இயேசுவை, அப்படியே கப்பை தூக்கி பலியை கொடுக்க ஆசாரிய சந்திரத்தெல்லாம் பண்ணி ஆ ஓன்னு லத்தின்ல ஏதோ பேசிட்டு இருக்கார். கள்ள தீர்க்கதரிசியே நிறுத்து, முடிஞ்சிச்சு, முடிஞ்ச பணியை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன் எல்லாரையும் ஏமாத்துற, இன்னுமே ஆசாரியர் கிடையாது, இன்னுமே அந்த சீலை கிழிஞ்சு ஆசாரிய பணியெல்லாம் முடிஞ்சு ஏன் அங்கேயே போட்டு சுத்துறீங்க நீங்களாம், ஆசாரியர்கள் தேவையில்லை, இயேசுவே நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களா பண்ணி சீலையை கிழித்து உள்ள வர வச்சாரே, முடிஞ்சிச்சு ஆ பணி, இன்னுமே ஆசாரியர் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் போய் நம்ம யாருக்கு அறிவிக்கணும், நம்ம தானங்க செய்யணும். நல்லதீர்கள் எத்தனை பேர் அதுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே வணங்கி அப்படியே அமைதல்ல பக்தியில மயங்கி என்னவோ அவங்க தேவன்கிட்ட தயவு காண்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்களே முடிஞ்சிச்சின்னு, முடிஞ்சிச்சின்னு அறிவிக்க வேண்டிய இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற 75% பாரம்பரிய பொய் கிறிஸ்தவத்தை தஸ்ம பஸ்மமாக்கக்கூடிய வார்த்தை இது, முடிந்தது, அவங்களாம் முடியலன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் இப்படித்தான் முடிஞ்சிச்சுன்னா, ஆமேனியன்ஸ் மக்கள் எத்தனை பேர் வாடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? தங்க எஞ்சி இருக்கிற பாவத்தில் பாவத்தில் ஜெயிக்க முடியாது. ஒருவேளை நான் நரகத்துக்கு தான் போக போல இருக்குது, நான் கடவுளுடைய பிள்ளையே இல்லை போல இருக்குது, அதனால இப்படியே ஒரு மாயமான வாழ்க்கையை வாழ்த்துடலான்னு உள்ளுக்குள்ளே ஒரு ரகசிய வாழ்க்கை இல்லையா? முடிஞ்சிச்சு, பரலோகம் உனக்கு கடவுள் வாங்கிட்டார், உன்னை பொறுத்து இல்லை அவருடைய பணியை பொறுத்து, அதை நம்பி வா, பாவத்தை வெல்லும் கிருபை உனக்கு கிடைக்குது, பாவத்தை வெல்லு வாழு, நீ உழுவ சில நேரங்கள் ஆனால் வா, அதுக்கு ரத்த பரிகாரம் இருக்கு உனக்கு, வா அப்படின்னு சொல்லி சொல்லி அதை தாங்கி தாங்கி அவனை பாவத்தை ஜெயிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை, கால்வினிஸ்டிக் வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாதே. தேவன் ரட்சித்தார், பரிபூர்ணமாக அவனை ரட்சித்துட்டார், உன் ரட்சிப்பு முடிவு ஆயிடுச்சியான்னு தெரியாதே அவனுக்கு, அவன் எந்திரிச்சு வருவானே, எவ்வளோ வாடிக்கிட்டு இருக்கிறான் உள்ளுக்குள்ளேயே. இதெல்லாம் அறிவிக்க வேணாமா? முடிந்தது, முடிந்ததுன்னு இதெல்லாம் நம்ம அறிவிக்கணுங்க. இதான் காஸ்பல். இந்த வருஷம் நம்ம ரொம்ப தீவிரமாக இந்த சுவிசேஷம் பரவணுமே, இந்த சத்தியம் தெரியணுமே. இப்போ யங் பீப்புள் இருக்கிறீங்க, யங் உமன் இருக்கிறீங்க, அங்கே கூட ஒரு சோஷியல் மீடியா ஏஜென்சி கிட்ட பேசியிருக்கிறோம், இது பரவணும், இது எல்லா மக்களுக்கும் தெரியணும் இந்த சுவிசேஷம். அதெல்லாம் உங்களுக்குள்ள பத்தி எரியக்கூடாது தீயா, இது நம்ம ஒண்டி படிச்சுக்கிறோமே போதுமா? உள்ள எல்லாருக்கும் தெரியணுமே இந்த மெசேஜ், முடிந்த மெசேஜ், இவ்வளோ பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் வாங்கியிருக்கிறாருன்னு தெரியணுமே. தீயா பத்துனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஏதாவது என்னால் முடிஞ்சதை நீங்கள் செய்ய மாட்டீங்களா? எவ்வளோ முடிஞ்சிச்சுன்ற வெற்றியின் கோஷம் ஊரெல்லாம் அறிவிக்கணும். ஊரெல்லாம் வாடிக்கிட்டு இருக்கே பாவத்தில். யோசிச்சு பாருங்க, விசுவாசியாக இயேசு மரித்தார், அது எவ்வளோ பெரிய சந்தோஷ செய்தி தெரியுமா? உண்மையானவே சந்தோஷ செய்தி. ஏன்னா இதை விட ஒரு முக்கியமான மரணம் இருந்ததுலையே, நம்முடைய பாவ கடனையெல்லாம் தீர்த்த மரணம், நமக்கு பரலோக கதவை திறந்த மரணம். ஒருத்தர் எழுதுறாரு, நம்முடைய நீதியெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கையெல்லாம் திருப்தி செய்த மரணம், நம்முடைய பரிபூர்ண பரிகாரத்தை கொடுத்து தேவன் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்த மரணம், சாத்தா மேலேயும் நரகத்தின் மேலேயும் பாவத்தின் மேலேயும் பாதாளத்தின் மேலேயும் ஜெயம் கொண்ட மரணம் இது. அவர் மரித்தாருங்க, நரித்தார், இந்த மாதிரி ஒரு மரணம் நம்ம மறக்கவே முடியாது, வரப்போற நித்தியமெல்லாம் நினைவு கூறுகிற மரணம். என்ன ஒரு மரணம்! அவர் எபிரேயர் 2:14 போட்டிருக்கு, எவ்வளோ ஒரு பெரிய ஆறுதல் தெரியுமா? நம்மை போலவே அவர் மாம்சமும் இரத்தமும் ஏன் ஆனார்னா, நம்மை போலவே அவர் மரித்து, கடவுள் மாம்சமும் ரத்தமையே ஆனாரு, நம்மை போலவே அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து நமக்கு வெற்றியை வாங்கி தருவதற்கு, மரணத்தின் மேல் வெற்றியை வாங்கி தருவதற்கு அவர் மரித்தார். எபிரேயர்ல போட்டிருக்கு பாருங்க. இதை நினைச்சு இதை ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்கணும். நமக்கு நேரம் ஆயிடுச்சு, இதை நீங்க யோசிங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரத்தான் வரப்போகுது இல்லைங்களா? யார் கனவுல இருக்கிறீங்களா, நான் சாகவே மாட்டேன்னு வரத்தான் போகுது ஒரு நாள், நிச்சயமா வரதான் போகுது. அந்த நேரத்தில் தள்ளிக்கிட்டு ஐயோயோன்னு யோசிக்கிறதுல இப்போ தான் யோசிக்கணும். அந்த மரணத்துக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஸ்டேவான்னு அவர் கல் எறிகிறாங்க. கல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு தெரியுமா? இயேசு பரலோகத்தில் பார்த்து இதே வார்த்தையை சொல்கிறார். அப்போ எவ்வளோ ஆழமாக யோசிச்சிருப்பார் அவர். தேவனே, இயேசுவே, உன் கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறார். இயேசு சொன்னதே அவர் சொல்கிறார். நம்ம சொல்கிற நிலையில் நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இது ஆழமாக நம்ம போஷணையாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா என் தேவன் எனக்கு ரட்சிப்பை முடிச்சிட்டார். இந்த உலகத்தில் கண்ணை மூடின மறு க்ஷணமே கடவுளுடைய பிரசன்னத்தில் நான் இருப்பேன். மரணம் எனக்கு ஒரு தீங்கு கிடையாது, ஆபத்து கிடையாது. மரணம் எனக்கு ஒரு அபசக்குணம் கிடையாது. மரணம் என்னுடைய இவ்வளோ எனக்கு செய்த ரட்சகரை முகமுகமாக காணும்படிக்கு கொண்டு போகிற ஒரு ஆறு, ஒரு படகு தான். அதனால் மரணம் வரும்போது தேவனே நமக்கு தெரிஞ்ச போது என் ஆவியே உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு தான் மரணத்தை பார்க்கணும். ஐயோ ஐயோன்னு சில பேர் இருப்பாங்க விசுவாசின்னு சொல்லிட்டு மரணத்துக்கு பயந்துக்கிட்டு. இயேசுடைய மரணத்தை யோசிச்சு பாருங்கள், அது நமக்கு மரணத்தின் மேலே வெற்றியும் கொண்டு வந்திருக்கு. ஜெபம் பண்ணணும்.